ரட்சிக்கும் விசுவாசம் என்ற பாடத்தில் நம்ம கடைசி செய்திக்கு வந்திருக்கிறோம். இதையே சில வாரங்களாக நம்ம படிச்சுட்டு வரோம்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு விசுவாசத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது, அதை பொறுத்து தான் இருக்கிறது இல்லைங்களா. நாம் கடந்த காலத்தில் விசுவாசித்து ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் இல்லை, நிகழ்காலத்தில் கிறிஸ்தவர்களாக கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் வளர்வது எதை பொறுத்து இருக்கிறது என்றால், நாம் விசுவாசத்தை எந்த விதத்தில் செயல்படுத்துகிறோம் இல்லைங்களா. நம்முடைய விசுவாசத்தில் எந்த விதத்தில் நாம் வளர்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய நிகழ்கால கிறிஸ்தவ வளர்ச்சி, அதை பொறுத்து தான் இருக்கு. ஏன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே விசுவாசம் இல்லாமல் நம்ம வாழ முடியாது. ஏன்னா நம்ம நம்புகிற தேவன் அதர்சனமானவர், காண முடியாதவர். அவர்கிட்ட நாம் நெருங்கி வரணும்னா விசுவாசத்தின் ஊடமாக தான் நெருங்கி வரணும். ஜெபமும் விசுவாசத்தில் செய்யணும், அவர் வார்த்தையும் விசுவாசத்தில் விசுவாசிக்கணும். ஆகவே தான் நமக்கு பேரே விசுவாசிகள் இல்லைங்களா. ஏன் நம்முடைய உயிர் ஓட்டமே, உயிர் லைஃப் லைன், நம்முடைய உயிர் ஓட்டமே, கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் ஓட்டமே விசுவாசத்தை பொறுத்து தான் இருக்கிறது. அதுக்கேற்றபடி நம்ம ரட்சிக்கும் உண்மையான விசுவாசம் என்ன, பைபிள் சொல்லுகிற விசுவாசம் என்ன, ஆத்ம ரட்சிப்பை ஏற்படுத்துகிற விசுவாசம் என்ன என்பதை நம்ம வாசித்து வருகிறோம். முதல் பேராகிராஃபில் இந்த விசுவாச அறிக்கையில் இந்த உண்மையான விசுவாசம் எப்படி உற்பத்தி ஆகுது, எப்படி ஒரு இதயத்தில் அது பறக்குது, அது எப்படி வளருது என்பதை நம்ம பார்த்து முடித்தோம். ரெண்டாவது பேராகிராஃபில் அந்த விசுவாசம் ரெண்டு விதத்தில் செயல்படும், எப்படி செயல்படும் என்றுதான் நம்ம பார்த்து முடித்தோம். இதுதான் முடிச்சிருக்கணும். அதை திருப்பி நான் ரிவ்யூ பண்ண விரும்பலை, நீங்கள் கேட்காதவங்க அதை கேட்டுக்கலாம். இப்போ மூணாவதாக, கடைசியாக இந்த ரட்சிக்கும் விசுவாசத்தின் தனித்துவ தன்மை என்ன, அதனுடைய இறுதி வெற்றி என்ன என்பதை பற்றி தான் மூணாவது பேராகிராஃபில் நம்ம பார்க்குறோம். மூணு தனித்துவ தன்மை, டிஸ்டிங்டிவ்னஸ், உண்மையான விசுவாசத்திற்கக்கூடிய மூணு பிரத்யேக தன்மைகள் என்ன என்பதை இந்த மூணாவது பேராகிராஃபில் பொய்யான விசுவாசத்துக்கும் உண்மையான விசுவாசத்துக்கும் பிரித்து காட்ட மாதிரி சொல்லுது. மூணு காரியங்கள் என்ன, இந்த உண்மையான ரட்சிக்கிற விசுவாசம் பலவீனமான விசுவாசத்துக்கு வேறுபட்டதல்ல. பாருங்களேன், அந்த முதல் லைன்லேயே என்ன போட்டிருக்கு, இந்த விசுவாசம் இது பல்வேறு அளவில் இருந்தாலும், சில நேரங்கள் பலவீனமாக இருக்கலாம், சில நேரங்களில் பலமாக, சில பேருக்கு பலமாக இருக்கலாம். உண்மையான விசுவாசம் வந்து சில நேரங்களில் பலவீனமாக கூட இருக்கலாம், அதனால் அது பொய் விசுவாசம்னு சொல்லிட முடியாது. ரெண்டாவது பாயிண்ட் இது என்ன சொல்லுது, இந்த ரட்சிக்கும் விசுவாசம் முற்றிலுமாக தற்காலிகமான பொய் விசுவாசத்துக்கு வேறுபட்டது. அதில் தொடர்ந்து என்ன சொல்லுது பாருங்களேன், எட் இந்த லீஸ் டிகிரி, ஒரு சிறிதான அளவுக்கும் அதனோட தரத்திலேயோ அதனுடைய தன்மையிலேயோ ரட்சிக்கும் விசுவாசம் தற்காலிகமாக பொதுவான கிருபையில் இருக்கக்கூடிய பொய்யான விசுவாசத்துக்கு வேறுபட்டது. ஓகே, அது ரெண்டாவது பாயிண்ட்டு. அது கொஞ்சம் குழப்பமாக அது இருந்தாலும் அது என்ன சொல்லுதுன்னா, உண்மையான விசுவாசம் பொய்யான விசுவாசத்துக்கு முற்றிலுமாக கொஞ்சம் கூட ஒப்பில்லாமல் வேறுபட்டது. அதனோட தன்மையிலையோ அதனோட இந்த வகையிலையோ இது வித்தியாசமானது. ரெண்டாவது பாயிண்ட்டு. மூணாவது பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, ரட்சிக்கும் விசுவாசம் எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும், எத்தனையோ தாக்குதல் இருந்தாலும், கடைசியில் அது வெற்றி பெற்று முழு நிச்சயத்திற்கு அநேக பேரில் வளரும். அது தொடர்ந்து அந்த விசுவாச அறிக்கை சொல்கிறது கவனித்து பாருங்கள். இந்த விசுவாசம் பல்வேறு நேரங்களில் தாக்கப்பட்டு பலவீனம் அடைந்தாலும் அது இறுதியில் வளர்ந்து வெற்றி பெற்று முழு நிச்சயத்தை அடையும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரே விசுவாசத்தின் தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிறார். அவர் மூலமாக இது வெற்றி பெற்று முழு நிச்சயத்தை அடையும். ஓகே, இதை கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். மூணு பாயிண்ட்ஸ் வித்தியாசமான, ரட்சிக்கும் விசுவாசம் எப்படிங்க வித்தியாசம். முதலாவது, அது பலவீனமான விசுவாசத்திற்கு வேறுபட்டது அல்ல. சில பேருக்கு டிகிரிஸில் இருக்கலாம், சில பேருக்கு பலவீனமாக இருக்கலாம், சில பேருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அதான் மெயின் பாயிண்ட். ரட்சிக்கிற விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம். பைபிளில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, அது பல்வேறு நேரங்களில் சில பேருக்கு கொஞ்சம் விசுவாசம், சில பேருக்கு பெரிய விசுவாசம் இருக்கிறத பார்க்குறோம். மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஒரு நூற்றுக்கு அதிபதி, ஆண்டவர் அவன் வேலைக்கார உடம்பு சரியில்லான்னு செய்தி அமைச்சவுடனே ஆண்டவர் வரேன்னு உடனே என்ன சொன்ன, ஆண்டவரே நீங்கள் வர வேண்டியதில்லை, நீங்கள் இருக்கிற இடத்துலையே உங்கள் நீங்கள் சுகமாகன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகம் ஆயிடுவான் இல்லைங்களா. அது வந்து அந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்டேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் இஸ்ரவேலையும் காணலை, இது பெரிய விசுவாசம். அதே மாதிரி 15 ஒரு கானானியர் ஸ்திரீ, அவரை எவ்வளோ தொடர்ந்து வந்து பின்பற்றி வந்தாலும் அவர் எவ்வளோ தடுத்து அவளை சோதனை பண்ணுற மாதிரி நாய்கள்னு கூட கூப்பிட்டார், நாயின்னு கூட கூப்பிட்டார். நாய் பிள்ளையுடைய அப்பத்தை நாய்களுக்கு கொடுக்க முடியாதுன்னு கூட சொல்லிட்டார். ஆனாலும் அது விடாமல் ஆண்டவரே பிள்ளைகளுடைய அப்போத்திலிருந்து வந்து விழுகிற துணிக்கல், மேஜையிலேருந்து வருகிற துணிக்களை வந்து அந்த நாய்கள் சாப்பிடலாம் இல்லையா அப்படின்னு கிறிஸ்து அந்த பெண்ணை பார்த்து, பெண்ணே உன் விசுவாசம் பெரிது இல்லைங்களா. அது ரட்சிக்கிற விசுவாசம், அது ஸ்ட்ராங்கான விசுவாசம். ஆனால் அதே அது மட்டும் ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை, ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க தான் ரட்சிக்கிற விசுவாசம். சில பேருக்கு விசுவாசம் ரட்சிக்கிற விசுவாசம் இருக்கலாம், அது பலவீனமாக இருக்கலாம். உதாரணத்துக்கு பீட்டரை எடுத்துக்கலாம். பீட்டர் வந்து ஆண்டவரை பார்த்து தண்ணியில் நானும் நடக்கிற ஆண்டவரேன்னு இறங்கிட்டார் தண்ணியில். அது நடந்து ஆண்டவரை பார்க்குற வரைக்கும் நடந்து நல்லா போயிட்டு இருந்தார். ஆனால் திரும்பி அந்த அலையை பார்த்த உடனே தபக்குன்னு கீழே விழுந்தார். ஆண்டவர் உடனே ஓடி வந்து பீட்டர் கையை தூக்கி, பேதுரு கையை தூக்கி என்ன சொன்னார், ஏன் சந்தேகப்பட்டாய், அற்ப விசுவாசியே, யூ ஆஃப் லிட்டில் ஃபேத், ரட்சிக்கிற விசுவாசி. அதனால் பீட்டருக்கு ரட்சிக்கிற விசுவாசம் இருக்கு இல்லையா, இல்லை அவருக்கு வீக்கான விசுவாசம்னு சொல்லலாம். சில பேருக்கு நிருபங்களையும் பார்த்தீங்கன்னா, தெஸலோனிக்கு எழுதும்போது நான் உங்களை குறித்து எப்பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், ஏன் உங்கள் விசுவாசம் வளர்ந்து வளர்ந்து போகுது. கொரிந்தியரில் பார்த்து திட்டுறார், நீங்கள் இன்னும் குழந்தைகளாக இருக்கிறீங்களே பலவீனம். ஆனால் அதுவும் உண்மையான விசுவாசம் தான். கலாத்தியர்களையும் நீங்கள் மாம்சத்தில் ஆவியில் ஆரம்பித்து இப்போ மாம்சத்தில் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறீங்களா, விசுவாசத்தில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களேன்னு திட்டுறார் இல்லைங்களா. ரட்சிக்கிற விசுவாசம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கலாம், வீக்காகவும் இருக்கலாம். அதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரே விசுவாசிக்குள்ள சில நேரங்களில் அந்த விசுவாசம் பலமாக இருக்கலாம், சில நேரத்தில் பலவீனமாக இருக்கலாம், மேலேயும் கீழேயும் இருக்கலாம். ஆச்சரியம் இல்லை, ஒரே விசுவாசிக்குள்ள. ஏன் ஆபிரகாம் எவ்வளோ பெரிய விசுவாசத்தின் தகப்பன், 95-99 ஆனாலும் தன் உடம்பையே செத்து போனாலும் கடவுள் வித்த கொடுப்பாரு, பிள்ளைய கொடுப்பாருன்னு அவன் விசுவாசத்தில் பலப்பட்டு தேவனுக்கு மகிமை செலுத்தினான்னு பார்க்கிறோம். அதே ஆபிரகாம் பஞ்சம் வந்தபோது தன் மனைவியை எகிப்து கூட்டு போய் அவர் என்ன சொன்னார், விசுவாசி தானே போய் சொல்லலாமா, ஆண்டவர் நம் காப்பாற்றுவாருன்னு நம்பிக்கை இல்லையா, என்ன பண்ணிட்டாரு, அந்த மனைவியை பார்த்து மனைவியை தன் சகோதரின்னு சொல்லிட்டார். ஆனால் அவருடைய பலவீன விசுவாசத்தை பார்க்குறோம். ஏன் தாவீதுலேயும் பார்க்குறோம், அதே பெரிய தாவீது அந்த கோலியாத்து முன்னாடி நின்று அவ்வளோ பெரிய வீரனாக அந்த கோலியாத்தை வீழ்த்தினார், விசுவாசத்தின் பலத்தில் வீழ்த்தினார். சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வந்து நான் உன்னை அழிக்க போகிறேன்னு. ஆனால் அதே தாவீது சவுல் விரட்டும் போது எவ்வளோ பலவீனமாக போயிட்டாருன்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஆண்டவரே நம்ம கூட பிலிஸ்தியர் கூட சில இருந்து போய் சேர்ந்துட்டார். புதிய ஏற்பாட்டிலையும் பார்க்குறோம், அதே பேதுருக்குள்ள ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவின் அறிக்கை சொன்ன அந்த விசுவாசம் உள்ள பேதுரு, பாக்கியவான் பேதுருவேன்னு பேர் வாங்கின பேதுரு, எவ்வளோ பலவீனமாக ஒரு வேலைக்காரிக்கு முன்னாடி கூனி குறுகி ஆண்டவரை மறுதளித்தார். ஒரே ஆள் தான் இல்லைங்களா. ஆகவே ஒரே விசுவாசிக்குள்ள விசுவாசமும் அவிசுவாசமும் கலந்திருக்கலாம். கால்வின் அதை பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் ஓரளவுக்கு அவிவிசுவாசம் கலந்து தான் இருக்கிறது. அந்த பைபிள் நமக்கு கிளியராக வெளிப்படுத்துது. நான் இப்போ சொன்ன உதாரணங்கள்லாம் கிளியராக நமக்கு அந்த விசுவாச அறிக்கை சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை அருமையாக நமக்கு விளக்கி கொடுக்கிறது. ரட்சிக்கிற உண்மையான விசுவாசம் பலவீனமாகவும் இருக்கலாம், பலமாகவும் இருக்கலாம். ஒரே விசுவாசிக்குள்ளேயும் அது இருக்கலாம், பலவீனமும் பலவீனமாக வெளிப்படலாம். ஆகவே அது பொய்யான விசுவாசம் என்று சொல்ல முடியாது. ஓகே, இது பெரிய என்கரேஜ்மெண்ட் இல்லை? யோசிச்சு பாருங்களேன், ரட்சிப்புக்கு இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு இது ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட். ஏன்னா ஆத்ம ரட்சிப்பு வந்து பலமுள்ள விசுவாசிகளுக்கு தான் கொடுக்குறேன் ஆண்டவர் சொல்லலையே. தேவன் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்து அவரை விசுவாசிக்கிற எவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையணும். அந்த வாக்கு தத்துவம் வந்து அவரை பலமா விசுவாசிக்கிறவன் உறுதியா அப்படிலாம் இல்லை. மலைகளை அசைக்கிற விசுவாசம் உள்ளவனுக்கு தான் ரட்சிப்புன்னு அவர் சொல்லலை. கடுகளவுக்கு விசுவாசம் இருந்தா போதும், ரட்சிப்பு உனக்கு கிடைக்கும். உனக்கு எவ்வளவு விசுவாசம் இருக்குன்றது பொறுத்து இல்லை, அந்த விசுவாசம் இருந்தாவே போதும், எவ்வளவுதான் சின்னதா இருக்கலாம். நம்முடைய விசுவாசத்தின் பலன் நம்மளை ரட்சிப்பது அல்ல, நாம் யாரை விசுவாசிக்கிறோமோ அவர் தான் நம்மளை ரட்சிக்கிறார். அந்த வல்லமையுடைய அந்த இரட்சகருடைய வல்லமை தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்குது இல்லைங்களா. சில நேரங்களில் நம்ம பலவீனமாக அவரை பிடிக்கலாம். ஒரு சின்ன புள்ள வந்து அவங்க அப்பாவுடைய கையை ரொம்ப பலவீனமாக பிடிச்சிருக்கலாம். அது பலத்தினாலே அது பிழைக்குது இல்லை, அவங்க அப்பா உறுதியாக அந்த புள்ளை கையை பிடிச்சிருக்கிறார் இல்லைங்களா. அந்த அப்பாவுடைய உறுதியும் பலமும் தான் அந்த பிள்ளைய பாதுகாப்பாக வைக்கிற மாதிரி வேதம் வந்து நம்ம விசுவாசம் எவ்வளோதான் பலவீனமாக இருந்தாலும் விசுவாசா ஒண்டி போதும். சில அந்த விசுவாசத்துக்கு ஒரு சில நேரங்களில் எவ்வளோ பலவீனம்னா அந்த நோக்கி பார்த்தா போதும், விசுவாச பார்வையில் பார்த்தா போதும். அந்த வெங்கல சர்ப்பத்தை அந்த வனாந்திரத்தில் அவங்க நோக்கி பார்த்தவன பாம்பின் விஷயம் எப்படி அவங்களுக்கு சரியாச்சோ அதே மாதிரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை விசுவாச கண்களாய் நோக்கி பார்த்தாவே அழிந்து போகாமல் ரட்சிப்பு வரும். அது ரொம்ப என்கரேஜ்மெண்ட். பெரிய விசுவாசத்தை ஆண்டவர் கேட்கல, விசுவாசி போதும். நம்முடைய விசுவாசத்தின் பலன் இல்லை நம்மளை ரட்சிப்பது, நம்மளை நீதிமான் ஆப்பது. கிறிஸ்துவுடைய பலனோ அவருடைய பரிபூர்ண பணியும் தான் நம்மளை நீதிமான் ஆக்கிறது. நம்ம விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம், முதிர்ச்சி அடையாமல் இருக்கலாம், இன்னும் வளர வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் விசுவாசம் நம்மளை நீதிமான் ஆக்கிற விசுவாசம் வந்து பலமாக இருக்கணும்னு சொல்ல, உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். நம்முடைய விசுவாசத்தினுடைய பலன் நம்முடைய பரிசுத்தமாக்குதலை பாதிக்கலாம், நம்முடைய நிச்சயத்தை பாதிக்கலாம், ஆனால் நம்ம நீதிமான் ஆக்குதலை பாதிக்காது. சிறிதான விசுவாசம் இருந்தாலும் போதும், ரட்சிக்கு போது நமக்கு கிடைச்சிடும் பாருங்களா. அதே ஒரு என்கரேஜ்மெண்ட் என்னன்னா, நம்ம விசுவாசம் சில நேரங்களில் பலவீனமாக இருக்கும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு மெய்ப்பனாக இருந்து ரொம்ப நம்மளை காக்குறது பாருங்களேன். நம்ம பார்க்குறோம் பைபிளில் பலவீனமாக விசுவாசம் இருக்கும்போது இயேசு அவங்கள விடவே இல்லை. சின்ன விசுவாசம் இருந்தாலும் அதை பார்த்து அடையாளம் கண்டு அதை இன்னும் அடுத்து சீஷர்களுக்கும் பரிசேயர்களை விசுவாசமே இல்லாதவங்கள திட்டி அவங்கள இது பண்ண மாதிரி இல்லை. சின்னதாக ஓரளவுக்கு விசுவாசம் வந்தால் போதும், அதை அப்படியே அதை அவியாத படிக்க அதை பராமரித்து காத்து அதை இன்னும் அனல் மூட்டி அதை நல்லா பெருசாக ஆக்குற. பேதுரு அப்படியே தண்ணியில் விழுந்தாலும் அவனை போய் தூக்கி எவ்வளோ வாட்டி அவனுக்கு விசுவாசம் இருந்துச்சு, அவனை மறுதளித்தாலும் அவனை மீண்டுமாக புதுப்பிச்சு அவன் விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு உதவி செய்கிறார். கிறிஸ்து எங்கே பலவீன விசுவாசம் பார்த்தாலும் அதை ரொம்ப கண்ணும் கருத்துமா அவர் அதை கவனித்து அதை பராமரிக்க பார்க்குற தேவன். அது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கணும். ஆகவே இன்னொன்று கடைசியாக படிச்சுக்கணும், பலவீனமான விசுவாசம் வளரும், நம்ம சோர் பழக வேண்டியதில்லை. விசுவாசம் நம்ம இதயத்தில் வந்துருச்சுன்னா அது படிப்படியாக தான் வளரும். குழந்தையாக அந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்படுது கடவுளுடைய வசனத்தினாலையும் ஜபத்தினாலையும். ஆபிரகாமும் விசுவாசத்தில் வளர்ந்தவர் தானே, வளர்ந்து தான். அது சின்னதாக இருந்தாலும் நமக்குள் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை முற்று முடிய முடிக்க வல்லவர். ஆகவே முதல் பாயிண்ட் என்ன, உண்மையான விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம். ஓகே, அது பொய்யான விசுவாசம் சொல்லிட முடியாது. அதனாலே சில நேரங்களில் யாராவது பலவீனமாக இருந்தாங்கன்னா அவங்கள பிடிச்சா இதெல்லாம் விசுவாசி இல்லை, இவங்கெல்லாம் விசுவாசியா, இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டவங்களா அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளை சில பேருக்கு உண்மையான விசுவாசம் இருக்கலாம், அந்த விசுவாசம் ரொம்ப பலவீனமாக மங்கி இருக்கலாம், அது உண்மையாக இருக்கலாம். அதனால தான் அந்த பவுலெல்லாம் அந்த ரோமருக்கு எழுதுன நிருபத்திலலாம் பலவீனமாக இருக்கிற விசுவாசிகளை நம்ம நல்லா பாதுகாக்கணும், அவங்கள அசட்டை பண்ணக்கூடாது. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட், ரட்சிக்கிற விசுவாசம் பலவீனமான விசுவாசத்துக்கு வேறுபட்டது இல்லைன்னா அது எதனால் வேறுபட்டது? இங்கே நமக்கு சொல்ல விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, உண்மையான விசுவாசம் பலவீனமாக இருக்கலாம், பலமாக இருக்கலாம், ஆனால் அது முற்றிலுமாக பரிபூர்ணமாக பொய்யான விசுவாசத்துக்கு கம்ப்ளீட்டாக வேறுபட்டது. பாருங்களேன், ஒரு சிறிதான அளவுக்கும் இந்த லீஸ் டிகிரி அதனோட வகையிலையும் அதனோட இயல்புலையும் தற்காலிகமான விசுவாசிகள் கொண்ட பொதுவான கிருபையில் கொள்ளுகிற விசுவாசத்துக்கு வேறுபட்டது. பாருங்களேன் என்ன மாதிரி பொய் விசுவாசத்துக்கு பேர் வருது, தற்காலிகமான விசுவாசிகள். பொதுவான கிருபையினால அவங்களுக்கு ஏதோ ஒரு விசுவாசம் வந்துருச்சு, இது ரட்சிக்கிற விசுவாசம் இல்லை, இது தப்பா கூட சொல்லலை. பாருங்க விசுவாசம் அறிக்க, பொதுவான கிருபை, ரட்சிப்பு மீட்பு தருகிற கிருபை இல்லை. பொதுவாக எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போது பொதுவாக அவங்க சுவிசேஷம் கேட்டாங்க, அதனால ஒரு விசுவாசம் வந்துச்சு, அவங்களுக்கு பேர் என்ன, தற்காலிக விசுவாசிகள். அப்படி கூட இருக்கிறாங்க, தற்காலிக விசுவாசம். இது வந்து ஆண்டவர் வந்து அந்த விதை விதைக்கிற ஓமையில் கற்பாறை இடத்துல சில பேர் சில விதைகள் விழுந்து வசனத்தை கொஞ்ச நேரம் சந்தோஷமாக ஏற்றுக்குவாங்க, ஆனால் உபத்திரவான்னு வந்த உடனே அவங்க விசுவாசம் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதுக்கு தான் டெம்பரவரி பிலீவர்ஸ், அப்படி இருக்கிறாங்க, தற்காலிக விசுவாசிகள். இந்த அற்புத விசுவாசம் இப்படிப்பட்டது தான். பாருங்களேன், அற்புத அடையாளங்கள் பின்னாடி ஓடுறது. அநேக பேர் இயேசுவை அவர் உயிரோடு இருக்கும்போதே யோவான் 6 என்ன சொல்லுது, அவருடைய அற்புதங்களை பார்த்து இவர் மெய்யாகவே தீர்க்கதரிசின்னு நம்பினாங்களாம், ஒருவேளை மேசியா இருக்கலான்னு நம்பினாங்களாம். அற்புத விசுவாசம், இப்படிப்பட்ட விசுவாசிகள் வந்து அந்த தற்காலிக நன்மைகள் வருவதனால் வல்லமையான அதிசயமான வல்லமையை ராஜ்யத்தின் வல்லமையை பார்க்கறதுனால வருகிற நம்பிக்கை. இயேசுவை நம்பின எத்தனையோ பேர் இல்லைங்களா, அவருடைய அற்புதத்தை பார்த்து நம்பினாங்க அப்படின்னு பைபிளே சொல்லுது. ஆனால் அதே யோவான் 2:23 அநேக பேர் அவருடைய அடையாளங்களை பார்த்து அவரை நம்பினார்கள். அந்த வசனம் தொடர்ந்து என்ன சொல்லுது தெரியுமா, யோவான் 2, ஆனால் இயேசுவோ அவரை நம்பவில்லை, அவர்களை நம்பவில்லை. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும், அவரை நம்பலை. ஏன்னா இவங்க தற்காலிக விசுவாசம். சில பேர் இயேசு சாப்பாடு போடுவார், அற்புதம் செய்வார்னு அவர் பின்னாடி வந்தாங்க, அவரை நம்பலை. அவருக்கு தெரியும் இது ரட்சிக்கிற விசுவாசம் இல்லைன்னு. ஏன் புதிய பாடலையே சைமன் என்ற ஒருத்தன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8 அவனும் நம்பினான்னு பைபிள் சொல்லுது, நம்பினானே போட்டிருக்கு. அதனால இவன் ரட்சிக்கப்பட்டான்னு நம்ம எடுக்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அதுக்கப்புறம் பைபிள் காட்டுதான் ஒரு பொய் விசுவாசி இல்லைங்களா. மற்ற 7 அநேக அற்புதங்கள் செய்கிறாங்க, பேய்களை விரட்டுறாங்களே, எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க, அதெல்லாம் ரட்சிக்கிற விசுவாசம் இல்லைன்னு பைபிள் சொல்லுதே. சில நேரங்களில் வலி வேதனை இல்லைங்களா, வியாதி ஏதோ வந்துடுது, அந்த வேதனையில் அந்த வேதனையில் எப்படியாவது விடுதலை வேணும்னு இயேசுவுடைய அற்புதம் செய்கிற வல்லமை மேலே அவங்க நம்பிக்கை வைக்கலாம். இயேசு என்ன அற்புதம் செய்ய முடியும், என் வியாதியை சரி பண்ண முடியும்னு நம்பிக்கை வைக்கலாம். ஏன் அதனால் சுகம் கூட அவங்க பெறலாம், அது ரட்சிக்கிற விசுவாசம் அல்லையே, அது இல்லை. ஏன்னா இயேசுனால் அற்புதம் செய்யப்பட்டவர்கள் எல்லோருமே ரட்சிக்கப்படலையே. 10 குஷ்டரோகிகளை அவர் சுகம் கொடுத்தாரு, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, அதில் ஒருத்தன் தான் திருப்பி வந்தானே, 9 பேர் என்ன ஆச்சு, குஷ்டரோகம் சுகப்பெற்றவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா அவங்க இல்லை. எந்த கூட்டம், ஒசானா தாவீதுக்கு குமாரனுக்கு ஒசானான்னு சொன்னாங்களோ அதே கூட்டம் கூடிய ஒரு வாரத்துக்குள்ளேயே அவரை சிலுவையில் அறையும்னு சொன்னாங்க. ஏன் யூதாசை எடுத்துக்காங்க, அற்புதம் பெற்றது மாத்திரம் இல்லை, அற்புதத்தையே செஞ்சானே, பேய்களை விரட்டினானே, ஆனால் பேய் அவனுக்குள்ளே போயிருச்சே. ஏன் அந்த ரட்சிக்கிற விசுவாசம் அவனுக்குள்ள, தற்காலிக பாதிப்புகள், விசுவாசத்தின் பாதிப்புகள் இவங்களால் அனுபவிக்கலாம். சில பேர் ஒருவேளை வரப்போகிற நியாய தீர்ப்பை பற்றி கேட்டு, நரகத்தை பற்றி கேட்டு, எரி நரகத்தை பற்றியெல்லாம் கேட்டு அவங்களுக்கு பயம் வந்து, பாவிகளுடைய ஜபோன்னு இருக்குது இல்லைங்களா, சில சபைகளில் செய்வாங்க. அது சொன்னால் வாங்க பாஸ்டருக்கு தலை மேலே கை வச்சு ஜபம் பண்ணுவார், உங்களுக்கு ரட்சிப்பை கிடைக்கும், ஏதோ ஒரு ஜபத்தை பண்ணிடுவாங்க. இல்லை நான் சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ண, நான் ஒரு பாவி, இயேசு என்னை ரட்சிக்கிறார், ஆண்டவரே பாவத்தை மன்னிங்க, ஆலே லூயா, நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படிலாம் பண்ணிடலாம், மிரட்டி ஜனங்களை. ஆனால் அந்த பிரசங்கத்தினுடைய பயம் அவங்களுக்கு போன உடனே, அவங்க கொஞ்சம் சேஃபாக ஃபீல் பண்ண உடனே, சாமனை மறந்த உடனே, பழைய இருக்கிற அவிசுவாசம் அவங்களுக்கு வந்துடும், அது இல்லை ரட்சிக்கிற விசுவாசம். பாருங்களேன், விசுவாச அறிக்கை வந்து அவங்களுக்கு என்ன பேர் கொடுக்குது, தற்காலிக விசுவாசிகள். ஏன்னா வெளியில பார்க்கறதுக்கு அநேக நேரத்தில் அச்சு அசல் விசுவாசிகள் மாதிரி இருப்பாங்க. நான் கூட ஒரு பிரசங்கத்தை எடுத்தேன், கிட்டத்தட்ட விசுவாசின்னு இல்லைங்களா, கிட்டத்தட்ட கிறிஸ்தவர்கள் அப்படியே இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம் அவங்களை கண்டுபிடிக்கிறதையும், பொய்யான விசுவாசியா உண்மையான விசுவாசியான்னு சொல்லாங்களா. அற்புத உண்மையான விசுவாசி கூட இல்லாத மாதிரி குணங்கள் அவங்களுக்கு இருக்கும். பிரசங்கத்தை அப்படி விரும்பி கேட்பாங்க பாருங்களேன், ரொம்ப ஆர்வத்தோடு கேட்பாங்க பிரசங்கத்தை. ஏரோது யோவான்ஸ்தானாவுடைய பிரசங்கத்தை ரொம்ப ஆர்வமா கேட்பானா உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னது அநேக காரியங்களையும் செய்தானா அவன். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் அற்புதமான குணங்கள் அவருக்கு போட்டிருக்கு. அவங்க அவிசுவாசியா இருந்தாலும், அவிசுவாசிகள் ரட்சிக்கப்படாதவர்களோ அவங்க மனது வரப்போற ஆவிக்குரிய உலகத்தை குறித்து பிரகாசிப்பிக்கப்படுமா, வரப்போற உலகத்தின் சில முன்ருசிகள் அவங்களுக்கு ஏற்படுமா, என்ன சொல்றது? சில நேரத்தில் ஃபிலிக்ஸ் மாதிரி நியாய தீர்ப்பை கேட்டு அவங்களுக்கு நடுக்கம் கூட வருமா. வெளியில கூட சில மாற்றங்களை அவங்க ஏற்படுத்திக்குவாங்க. பக்தியா பேசுறது, ஜபம் பண்றது எல்லாம் அவங்க கூட கத்துக்கலாம். அந்த மாதிரி வழி இல்லாமல் அவங்கள எப்படியோ ஒன்று கற்றுக்க வச்சிடலாம். அதெல்லாம் ரட்சிக்கிற விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம் பாருங்களேன். ஆனால் அவங்க துன்பம் வரும்போது, சோதனை வரும்போது விழுந்து போயிடலாம், சோதனையில் நிற்க முடியாது. எத்தனையோ பேர் இல்லைங்களா, ஏன் அவங்களுக்கு ரட்சிக்கிற விசுவாசம் இல்லாமல் அவங்களுக்கு பொதுவான கிருபையில் வருகிற தற்காலிக விசுவாசிகளுடைய விசுவாசம் இருந்துச்சு. எங்கள் சர்ச்சிலையும் நாங்கள் பார்க்குறோம், எத்தனையோ வருஷங்கள் உண்மையாக இருந்து பிரசங்கத்தை கேட்டு அதை கேட்டு எல்லாம் வளர்ந்துருப்பாங்க, திடீர்னு மாறி போய் எங்கேயோ போயிடுவாங்க, இந்துக்கு திருப்பி போயிடுவாங்க, இல்லைனா ஒரு பாரம்பரிய சபைக்கு போயிடுவாங்க. எப்படி, என்ன என்ன நினச்சிக்கிட்டு இத்தனால் இருந்தாங்க, இந்துவா எப்படி மாறினாங்க, ஞானஸ்தானம் வேறு எடுத்திருப்பாங்க, விசுவாசின் ஆர்வத்தோடு கேட்டு எல்லாம் வளர்றோம், பிரயோஜனமாக இருக்குது, ஆசீர்வாதமாக இருக்குன்னு இருப்பாங்க, போயிடுவாங்க. எப்படி போயிட்டாங்க அவங்க? முதலாவது அவங்க உண்மையாகவே ரட்சிக்கிற பொதுவான கிருபை கொடுக்கிற தற்காலிக விசுவாசம் அவங்களுக்கு இருந்துச்சு. பல நேர பல வருஷங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. நம்ம எப்படிங்க வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது உண்மையான விசுவாசத்துக்கும் இதுக்கும்? ரெண்டு விதத்தில் கண்டுபிடிக்கலாம். அந்த விசுவாச அறிக்கை சொல்லுது பாருங்களேன். அதுக்கு முதலாவது அதனோட கால அளவு, தற்காலிக விசுவாசம் அது. அந்த பேரே நமக்கு சொல்லுது, அவங்க கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க மாட்டாங்க. கொஞ்ச நேரம் நம்புவாங்க, தற்காலிகமாக நம்புவாங்க, ஆனால் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க மாட்டார்கள். அது நிலைத்திராமல் விழுந்து போனது என்ன காட்டுறாங்க, பின்வாங்கி போய் விழுந்துக்கு போனது என்ன காட்டுறாங்க, உலகத்தோடு போனது என்ன காட்டுறாங்க, அவங்களுக்கு உண்மையான விசுவாசமே முதல்ல இருக்கலைன்னு காட்டுது. ஏன்னா துன்பங்கள் வரும்போது, சோதனைகள் வரும்போது, இக்கட்டுகள் வரும்போது அங்கே நிற்கலைன்னா, பின்வாங்கி போனால் அவங்க விசுவாசிகளே இல்லை இல்லைங்களா. அந்த முள்ளுள்ள இடங்களில் விழுந்த மாதிரி கொஞ்ச காலம் நம்பி சந்தோஷமாக இருந்தாங்க, சூரியன் உதித்த உடனே அந்த செடி காஞ்சி போன மாதிரி யூதாஸ் இல்லைங்களா, அவன் தற்காலிக விசுவாசி தான். பவுல் சொல்கிறார், தேமாஸ் தேமா உலகத்தை நேசித்து என்னை விட்டு உலகத்தோடு போய்விட்டான். ஏன் பவுல் கூடயே இருந்தவர், பவுலுக்கே தெரியல அவன் பொய் விசுவாசின்னு. அதுக்கப்புறம் அவன் நிலைத்து இல்லாத போது தான் கண்டுபிடிச்சாரு அவன் பொய் விசுவாசி. ஏன்னா அது வரைக்கும் விசுவாசின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாரு பாருங்களேன். ஆனால் உண்மையான விசுவாசியுடைய அடையாளம் என்ன? கடைசி வரைக்கும் நிலைத்திருப்பான், முடிவு பரியந்தும் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவர் சொல்லலையா, ஆர்வமாக இருப்பாங்க. ஆரம்பத்தில் நானும் பார்த்துருக்கேன், எக்கச்சக்க ஆர்வம் சர்ச்சில், சர்ச் பணியில், காஸ்பல்ல. அதுக்கப்புறம் போய் பெரிய பொட்டா வச்சுக்குவாங்க, இல்லை அதில் போய் விழுந்துருவாங்க. அவங்க ரட்சிப்பு விசுவாசம் இல்லைன்னு காட்டுறாங்க. ஒருவேளை அற்புதம், ஒருவேளை பொதுவான கிருபையின் விசுவாசம் இருந்திருக்கலாம் அவங்களுக்கு. வெறும் கால அளவு மாத்திரம் இல்லை, ரெண்டாவது அதனோட தன்மையிலையும் தரத்துலேயும் அந்த விசுவாசம் வித்தியாசம். இவங்களுடைய நோக்கம், இவங்களுடைய குறிக்கோளெல்லாம் வித்தியாசமாக இருக்கும். இவங்களுடைய நோக்கம்லாம் சுயநல நோக்கம் இருக்கும், இவங்களுடைய நோக்கம்லாம் அற்புதம் இல்லைங்களா. அந்த சைமன் என்ன பண்ணா, நானும் விசுவாசிக்கிறேன், சபையில் சேர்ந்துட்டு கடைசியில் பாருங்களேன் என்ன அவனுக்கு தேவை, பணத்தை கொடுத்து பரிசுத்தாவியை வாங்க பார்த்தான். அவனுக்கு ஒரு நோக்கம், அந்த மாதிரி இவங்களுக்கு ஒன்று நோக்கம் இருக்கும். கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இன்னுமே அவர் வார்த்தையின்படி வாழ்வோன்றது ரட்சிக்கிற விசுவாசம். இவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. இவங்களுக்கு என்ன, சுயநல நோக்கம். அவங்க வாழ்க்கையெல்லாம் மாற்றிக்கிட்டு கடவுளுடைய மகிமை அவர் வார்த்தை சொல்கிற மாதிரி எல்லாம் மாறுற விசுவாசம் கிடையாது. அவங்க வாழ்க்கை சுகபோகமாக இருக்கணும், அவங்க வாழ்க்கையில் சுகத்தோடு இருக்கணும், அவங்களுக்கு வியாதி வந்தால் இயேசு உதவி செய்யணும், கஷ்டம் பண கஷ்டம் வந்தால் இயேசு பண கஷ்டத்தை தீர்க்கணும், அவங்க பாவம் செஞ்சிட்டாங்கன்னா இயேசு பாவ மன்னிப்பை கொடுக்கணும், அந்த மனசாட்சி குத்துச்சுன்னா மன்னிப்பு வேணும். இயேசுடைய வார்த்தையின்படி ரெகுலராக கேட்டு மாறுவாங்களா? அந்த வசனத்தை படிக்கணுமே, அவர் தான் ராஜா, அவர் தான் தீர்க்கதர்சி, அவர் சொல்கிறபடி தான் நான் சிந்திப்பேன், அவர் சொல்கிறபடி தான் என் வாழ்க்கையை நான் நடத்துவேன் ஒவ்வொரு நாளும், அதெல்லாம் கிடையாது. தங்க சுயநலத்துக்கு இயேசுவை பயன்படுத்துகிற அற்பமான சுயநலத்தன்மை உள்ளது தான் உண்மை தற்காலிக விசுவாசம். அப்படி உங்களுக்கு யாருக்காவது இருந்தால் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அது ரட்சிக்கிற விசுவாசமே இல்லை. தட்ஸ் நாட் சேவிங் ஃபேத் இல்லைங்களா? அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கணும். அவங்களுக்கு கடவுள் வார்த்தையின்படி நான் மாறணும்னு இல்லை, என் வாழ்க்கைக்கு கடவுளுடைய நன்மைகள் வேணும், என்ன வசதியாக வாழ்றதுக்கு. இது உனக்கு ஜூடாஸ்க்கு யோசிச்சு பாருங்க, இயேசு எப்படிப்பட்ட மேசியான்னு அவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டு அவர்படி நான் அவருக்கு சேவை செய்யணும்னு இல்லை, ஒரு ஒரு அரசியல் ராஜாவாக அவர் மாறணும், அவர் மாறலைன்னா அவரை விற்று போட்டுருவேன். அதுதான் பொய் விசுவாசம். அதோட தன்மையே சுயநலமோ சுயநலமான தன்மை. உண்மையான இந்த காரியம் நம்மளை எல்லாரையும் ஜாக்கிரதப்படுத்தணும் இல்லைங்களா? ரட்சிக்கிற விசுவாசம்னு இருக்கு, தற்காலிக பொய் விசுவாசம்னு இருக்கு. இவ்வளோ எல்லாரையும் யோசிச்சு பார்க்கணும், எனக்குள்ளே எப்படி இருக்கா, முடிவு பரியந்த நிலைத்திருக்க போகிறேன்னா சுயநல நோக்கத்துக்காக இயேசு என்னுடைய விசுவாசம் உண்மையான ரட்சிக்கிற விசுவாசமாக யோசிச்சு பார்க்கணும். ஆகவே ரெண்டு பாயிண்ட்டு பார்த்தோம், ரட்சிக்கிற விசுவாசம் பலவீனமாக கூட இருக்கலாம், அது பலவீனமாக இருக்கிறதுனால போய் அந்த ரட்சிக்கிற விசுவாசம் பொய் விசுவாசத்தில் முற்றிலுமாக வேறுபட்டதுன்னு பார்த்தோம். மூணாவது பாயிண்ட்டு, கடைசி பாயிண்ட்டு, ரட்சிக்கிற விசுவாசம் அது கடைசியாக வெல்லும் வெற்றி பெறும். பாருங்களேன் அந்த பாயிண்ட் கடைசியில் மூணு லைனில் என்ன வருது. ஆகவே இந்த விசுவாசம் எத்தனை தடவையோ தாக்கப்பட்டு பலவீனம் அடைந்தாலும் இறுதியில் அது வெற்றி பெற்று வளர்ந்து அநேகரில், எல்லாருலேயும் அல்ல, அநேகரில் பூரண நிச்சய நிலைமையை இயேசு கிறிஸ்துவு மூலமாக அது அடையும். ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் இந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவர் முடிப்பவர். அந்த கடைசி வார்த்தையில் இதனோட வெற்றி தன்மையை நமக்கு சொல்லுது. முதலாவது இது வெல்லும், விசுவாச அநேக விதத்தில் தாக்கப்படும்னு சொல்லுது. ஏன்னா விசுவாசத்துக்கு பல சத்துருக்கள் இருக்கிறாங்க, பல விதத்தில் விசுவாசம் தாக்கப்படுது, பலவீனமாகப்படுது. ஏன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே, காணுகிற எல்லாமே விசுவாசத்துக்கு சத்ரு தான். ஒரு விதத்தில் சாத்தான் தன்னுடைய எண்ணி முடியாத பிசாசுகளை வச்சுக்கிட்டு மாம்சம் உலகம் அவருடைய மெயின் வேலை தொடர்ந்து என்ன தெரியுமா, ரட்சிக்கிற விசுவாசத்தை தாக்கணும். அவங்களுடைய குறிக்கோளே இந்த விலை உயர்ந்த ரட்சிக்கிற விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ளே இல்லாதபடிக்கு அவங்கள தாக்கிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் சோதனைகளை அவன் அனுப்புறான். விசுவாசியுடைய சோதனை சோதிக்கப்படும். ஏன், சில நேரங்களில் கடவுளே அதை அனுமதிப்பார். இந்த பேய் உலகம் எல்லாம் நம்ம விசுவாசத்தை எடுக்கிறதுக்கு அது நம்மளை தாக்கும். ஆனால் கடவுள் அந்த விசுவாசத்தை சில நேரத்தில் சோதிக்கிறது அதை அழிப்பதற்காக, அது பலப்படுத்துவதற்காக இல்லைங்களா? சில நேரங்களில் தன் சொந்த மனசாட்சியை அவனை குற்றப்படுத்தும், அது அவன் விசுவாசத்தையே பலப்படுத்தும். சாத்தா அவனை சில சூழ்நிலைகள், சில கஷ்டங்கள் வாழ்க்கையில், சில நேரங்களில் உடல் சுகவீனங்கள், மென்டல் டிப்ரெஷன் அவனை எடுத்துக்கிட்டு எல்லாமே அவனுக்கு விசுவாசம்லாம் யூஸ்லெஸ். நீ எல்லாம் இயேசுவை சோதித்த மாதிரி இல்லைங்களா, நீ எல்லாம் கடவுளுடைய பிள்ளையா, 40 நாள் சாப்பாடு இல்லை, இந்த கல்லை அப்பம் பண்ணி சாப்பிடு, அந்த மாதிரி கடவுள்லாம் ஒன்றும் இல்லைப்பா, கடவுள் இருந்தாலும் உனக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறாருப்பா, உன்னை நேசிக்கிறது இல்லைப்பான்னு நம்ம விசுவாசத்தை தாக்கிறது தான் வேலை. நம்முடைய வாழ்க்கையை விசுவாச வாழ்க்கை, அது போராட்டத்தின் வாழ்க்கை, அதுக்கு பேர் விசுவாச போர். அதில் நமக்கு இருக்கிற பெரிய கடமை நம்ம விசுவாசத்தை காத்துக்கணும். பவுல் சொன்னார் இல்லைங்களா, நல்ல போராட்டத்தை போராடி முடித்தேன், எப்படிப்பா நல்ல போராட்டத்தை, விசுவாசத்தை காத்து கொண்டேன், என்ன நடந்தாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் கடைசி வரைக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டேன், அதனால தான் எனக்குள்ள இருக்கிறது உண்மையான விசுவாசம் பாருங்களேன். அதனால தான் ஒரு விசுவாசத்தின் போர் ஆபிரகாமுக்கு நடக்கலையா, 99 வருஷம் வரைக்கும் அவருக்கு விசுவாசம் சோதிக்கத்தான் பட்டு. யோபுக்கு யோசிச்சு பாருங்க, சாத்தா என்ன பண்ண பார்த்தான், அவருக்குள்ளே இருக்கிற ரட்சிக்கிற விசுவாசத்தை எப்படியாவது அழிக்கணும்னு பார்த்தான், அவர் விசுவாசம் எப்படி சோதிக்கப்பட்டுச்சு. பிசாசுடைய பெரிய சந்தோஷமே நம்ம விசுவாசத்தை பல விதத்தில் தாக்கணும். நம்மளை பாவம் செய்யணும்னு சோதிப்பான், ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிட்டோன்னா அதையே வச்சு நம்மளை குற்றப்படுத்தி நம்ம விசுவாசத்தை பலவீனமாக்கி பாரு நீ எல்லாம் பாவம், நீ எல்லாம் கடவுளுடைய பிள்ளை, இப்படி பாவம் செஞ்சிருக்கியே உன்னால தகுதி இல்லை, நீ நேற்று பைபிளே படிக்கலை, நீ எல்லாம் ஒரு விசுவாசியா, ஜபமே பண்ணல, நீ ரொம்ப நேரம் தூங்குற, ரொம்ப சாப்பிட்ற இல்லைங்களா. நம்மளை வளர விடாமல், பைபிள் படிக்க விடாமல் தாக்குதல் இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை விதமான தாக்குதல், வாழ்க்கையில் வர கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பல விதமாக தாக்குதல் விசுவாசத்துக்கு தான் நடக்குது. வேலை கஷ்டம், அந்த கஷ்டம், ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம விசுவாச அறிக்கை வெற்றியாக என்ன சொல்லுது, எத்தனை தாக்குதல் அதுக்கு ஏற்பட்டாலும் இது ஜெயிக்கும். பொய்யான விசுவாசம் ஜெயிக்காது, அதை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் இது. சாத்தான் எவ்வளோதான் யோபுக்கு துன்பம் கொடுத்தாலும் கடைசியில் அந்த விசுவாசம் ஜெயித்ததே. பேதுருவை எவ்வளோதான் புடமட பார்த்தாலும் இல்லைங்களா, ஆனால் இயேசு அவருக்காக ஜபம் பண்ணதுனால கடைசியில் அவன் எந்திரிச்சு வந்தானே. விசுவாசம், உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இதுவே நம்முடைய விசுவாசம். அதனால் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லாத்தையும் நம்ம விரட்டி விட்டுறலாம் விசுவாசத்தை வச்சு. இது போகிறதான் இல்லைங்களா, நம்ம விசுவாசத்தை பயன்படுத்தணும். ஆகவே கடைசியாக அந்த விசுவாசம் சோதிக்கப்படும், ஆனால் அது வளர்ந்து ஜெயிக்கும். அது ஜெயித்து என்ன சொல்லுது பாருங்களேன், கடைசி ரெண்டு லைனு, இந்த விசுவாசம் இப்படியே சோதிக்கப்பட்டு சோதிக்கப்பட்டு வளர்ந்து வளர்ந்து என்ன ஆகுமா, வென்று ஒரு ஸ்டேஜ் அடையுமா, அந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் அஷூரன்ஸ், விசுவாசத்தின் நிச்சயம், கிருபையின் நிச்சயம்னு கூட சொல்லலாம். பாருங்களேன் அதில் போட்டிருக்கு, இது ஜெயித்து வளர்ந்து அநேகரில் கிறிஸ்து மூல விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் மூலமாய் பூரண நிச்சயத்தை அடையும். அது அற்புதமான ஸ்டேஜுங்க. ஒரு கிறிஸ்தவன்றது வந்து, கிறிஸ்தவர் ரட்சிக்கப்படுறது வந்து அப்போ தான் நர்சரி, அந்த நர்சரி ஸ்டேஜ் தான், அது சின்ன விசுவாசத்தோடு வந்திருப்போம். ஆனால் நம்ம வளரணுமே, நர்சரியிலே உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா, இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், விசுவாசத்தில் வளர்ந்து 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 நம்ம வந்து ஒரு டிகிரி வாங்குகிற ஸ்டேஜ், ஒரு கிராஜுவேஷன் ஸ்டேஜ் தான் விசுவாசத்தின் நிச்சயம். சாப்டர் 18 விசுவாச அறிக்கை சொல்ல போகுது அது விவரமாக, அஷூரன்ஸ்லாம் என்னன்னு. அதுதான் வளர்ந்து பூரண நிச்சயம். என்ன அற்புதமான நிலை தெரியுங்களா அது. அந்த நிலையில் பரிசுத்தாவியானவர் நம்மளை மனதை பிரகாசிப்பித்து நம்ம இருதயத்தை பாதித்து அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு சாட்சி கொடுப்பாரா, நீ மெய்யாகவே கடவுளுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட புள்ள, நீ மெய்யாகவே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, நீ கடவுள் நித்திய ஜீவன் உனக்கு இருக்கிறது, இன்னைக்கு நீ கண்ணை மூடினா பரலோகத்தில் இருப்பேன், இதெல்லாம் கண்ணில் நம்ம கண்ட மாதிரி ஒரு உறுதி நம்மளுக்கு இருக்கும். ஹோலி ஸ்பிரிட் அப்படி பண்ணுவாரா நம்ம மனசுக்கு பாருங்களேன், ஆவிக்குரிய உண்மைகள் நமக்கு உண்மையாக பார்த்த மாதிரி இருக்குமா. அந்த மாதிரி சில நேரம் அஷூரன்ஸில் அடைஞ்சவங்க பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருப்பாங்க, உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கு விசுவாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வைஃப் பக்கத்தில் உட்காருக்கும், குடும்ப எல்லாம் உட்காந்துருக்கிறத விட இயேசு கூட இருக்கிறதா ரொம்ப உணர்வாங்க அவங்க. அது உண்மையாக கண்ணில் பார்க்குற மாதிரி இருக்கும், கற்பனை இல்லை அவங்களுக்கு. அந்தளவுக்கு ஆண்டவருடைய விசுவாசத்தின் நிச்சயம் அதை அப்படி உறுதியாக கொடுக்கும். ஏன் விசுவாசமே அதானே எபிரேயருக்கு 11:1 என்ன சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமுமாய் இருக்கிறது. ஃபுல் அஷூரன்ஸ். அது வந்து எப்படி வருது அந்த அஷூரன்ஸ், நம்ம சொந்த முயற்சியா, சொந்த நீதி இல்லை. அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது பாருங்களேன், நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்துல யாரை பார்த்து வளரணும், ஒவ்வொரு தடவையும் போராட்டமும் சோதனைகளுக்கு மத்தியில் கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவை ஏற்று பெற்று அவர்கள் சார்ந்து இருக்கும்போது தான் அவர் மூலமாக வளர்றோம். ஏன்னா இந்த விசுவாசத்தை ஆரம்பித்து வச்சவரே அவர் தான். எங்கெங்கெல்லாம் எந்த உள்ளத்துலலாம் ரட்சிக்கிற விசுவாசம் இருக்கோ அதை துவக்கினவர் இயேசு கிறிஸ்து. அவர் தான் அதுக்கு உயிர் கொடுத்தார், பிறப்பு கொடுத்தார், அந்த இருதயத்தில் பறந்தது அவர்னால், அவர் வார்த்தையினால். ஆகவே அந்த என்ன அதிசயம் பாருங்களேன், அந்த விசுவாசத்தை தொடக்கினவர் மாத்திரம் இல்லை, எபிரேயரில் அந்த வசனம் வருது, அதை முடிக்கிறவரும் அவர் தான், பரிபூர்ணப்படுத்துகிறவரும் அவர் தான். அந்த சின்ன விசுவாசத்தை வளர்த்து பலப்படுத்தி அதை ஆதரித்து பாதுகாத்து பராமரித்து நடத்தி சூழ்நிலைகளில் என்ன பண்ணுறாரு, முழு நிச்சயத்துக்கு கொண்டு போகிறார், கொண்டு போகிறார். அவர் தான் அதை உற்பத்தி செய்தவர், அதை காத்து பலப்படுத்தி பராமரித்து பரிசுத்தாவின் மூலமாக பூரண நிச்சயத்துக்கு. ஆகவே அதனால தான் எபிரேயருக்கு 12 இந்த வரி அங்கே தான் வருது, 12 நாம் நமக்கு போட்டிருக்கிற நம்ம லைஃபே விசுவாச லைஃபே ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி சொல்கிறார். அந்த ரன்னிங் ரேஸில் ஓடணும்னா யாரை பார்த்து ஓடணும்? இயேசுவை நோக்கி ஓடுங்க. ஏன்? அவர் தான் அதை ஆரம்பித்தவர், அவர் தான் அதை முடிக்க போகிறவர். நம்ம விசுவாசத்தில் வளரணும், நிச்சயத்தில் வளரணும்னா இயேசுவை நோக்கி போகணும். அவரை பார்த்து அவர் வார்த்தையை கேட்டு அவர் வசனத்தின்படி நம்ம போகும்போது தான் அதிகமாக நம்ம விசுவாசம் இயேசுவுடைய சிந்தனை மாதிரி நம்மளும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய விசுவாசம் நமக்குள்ளே வருது. விசுவாசத்தில் நம்ம வளர்ந்து அவர்கிட்ட பலம் பெற்று நாம் நிச்சயத்தை அடைகிறோம். பாருங்களேன், அதுதான் அருமையாக நமக்கு சொல்லப்படுது. அவர் அதை பரிபூர்ணமாக அவர் நமக்கு ரட்சிப்பை சிலுவையில் நிகழ்த்தினது மாத்திரம் இல்லை, நமக்குள்ளேயும் அந்த ரட்சிப்பை பலிக்க செஞ்சுட்டு வராது இல்லைங்களா? ஒரு நாள் அவர் தான் பூரிபூர்ண திருப்தியோடு நம்மளை பார்த்து நம்ம பரிபூர்ணம் அடைஞ்ச உடனே அந்த விசுவாசத்தின் நிச்சய நிலைமை அடைஞ்சவன முடிந்ததுன்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டார். ஆகவே இது மூணு பாயிண்டோடு இந்த சாப்டர் முடியுது. ஃபைனல் சாப்டர் என்ன பார்க்குறோம்? விசுவாசத்தின் பிரத்யேக தன்மைகள். அது பலவீனமாக இருக்கலாம், அதனால பொய் விசுவாசம் இருக்க முடியாது. ஆனால் விசுவாசம், உண்மையான விசுவாசம், பொய் விசுவாசம், தற்காலிக விசுவாசம் முற்றிலுமாக வேறுபட்டது. இது இறுதி நிச்சயத்தை அடைந்து எத்தனையோ பலவீனங்கள் இருந்தாலும் எத்தனையோ தாக்குதல் இருந்தாலும் கடைசியில் வெற்றி பெறும். இது முழு நிச்சயத்தை அடையும். அது கிறிஸ்து மூலமாக, ஏன்னா அவர் தான் இதை தொடக்கினவர், இது பரிபூர்ணப்படுத்துகிறவர். அதோடு இந்த சாப்டர் முடியுது. ரெண்டே ரெண்டு பயன்பாடை நான் சொல்லி முடிக்கிறேன் சீக்கிரமாக. விசுவாசம் எப்படி பறக்குது, எப்படி வளருது அப்படின்லாம் பார்த்தோம். கடவுளுடைய வார்த்தையினால் படைக்குது. அந்த மாதிரி விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்கா? அந்த விசுவாசம் எப்படி செயல்படணும்னு செகண்ட் பேரால் பார்த்தோம். அப்படியா செயல்படுது? நீங்கள் விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள். முதல் செயல்பாடு என்ன? இயேசு கிறிஸ்துவில் இம்மீடியட்டாக அவர்கிட்ட கனெக்ஷன், அவரை ஏற்று, அவரை பெற்று, அவரில் சார்ந்து. எதுக்காக? நீதிமான பூரண ரட்சிப்புக்காக. தேவனிடத்தில் நான் அங்கீகரிக்க ஒவ்வொரு நாளும் காலைல எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது விசுவாசத்தில் தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர்கிட்ட நான் போகிறேன், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்குறார், என்னை அங்கீகரித்து நேசத்தோடு பார்க்குறார். எந்த அடிப்படையில்? விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணி என்னுடைய நீதிமான ஆக்குதலுக்கும் பரிசுத்தமாக்குதலுக்கும் மகிமைப்படுத்துதலுக்கும் இயேசுவை நம்போ. அந்த விசுவாசம் அப்படியா நீங்கள் வாழ்கிறீங்க, அப்படியா ஜெபம் பண்ணுறீங்க, அப்படியா அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது? இல்லை, சுய நீதியில் ஒழுங்காக நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ நல்லவங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி அடுத்ததாக அந்த ரட்சிக்கிற விசுவாசம் வேதத்துக்கிட்ட எப்படி நடந்துக்கோன்னு சொல்லுது இல்லைங்களா? வேதத்தில் போட்டிருக்கிறதெல்லாம் நம்பும், வேதத்தின்படி தன்னை மாற்றிக்கொள்ளும், வேதத்தினுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும், வேதத்தினுடைய மிரட்டலுக்கு மிரணும், வேதத்தின் வாக்கு தத்தங்களை அங்கீகரித்து நம்பும். இந்த விசுவாசம் உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு இருக்கிற விசுவாசம் தற்காலிகமான பொதுவான கிருபையில் வர விசுவாசங்க. ஏன்னா அது ஆத்தும ரட்சிப்பை கொடுக்காது. எத்தனையோ பேர் சர்ச்சுக்கு போகிறவங்க, இயேசுவை பற்றி கேட்டவங்க, அதெல்லாம் கேட்டுட்டு அற்புதங்களை பார்த்தவங்க, அற்புதத்தை நம்புகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் தற்காலிக விசுவாசம். அது இருந்தால் இதெல்லாம் இருக்காதே. யோசிச்சு பாருங்களேன். ஏ, அந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா எப்போவோ இயேசுவை நம்பணும், நானும் ரட்சிக்கப்பட்டேன் நம்மளாம் நினச்சிக்கிட்டு வெறும் வெளிப்பிரகாரமான சடங்கு வாழ்க்கை, வெளிப்பிரகாரமான ஆராதனை, சர்ச்சுக்கு போகிறோம் வரோன்னு ஒரு பாரம்பரிய சடங்காகத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். ரட்சிக்கிற விசுவாசம் தொடர்ந்து இயேசுவில் விசுவாசத்தில் அது வளரும். தொடர்ந்து இயேசுவை மட்டுமே நம்பி அவரில் சந்தோஷப்பட்டு தேவனை ஆவியில் அவர் ஆராதித்து வளர்றது. உண்மையான விசுவாசம் மனம் திரும்புதலை ஏற்படுத்தும் நம்ம பார்க்குறோம். அடுத்த சாப்டரில் அதை பார்க்க போகிறோம். ஆகவே உங்களை சோதித்து பார்க்கணும். இன்னொன்று பெரிய என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை இந்த ரட்சிக்கிற விசுவாசம் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் பலவீனம் இருந்தாலும் நீங்கள் சந்தோஷப்படுங்க. எவ்வளோ தான் அதுக்கு தாக்குதல் வந்தாலும், எத்தனை ஏனா விசுவாசியானவனே எனக்கு இத்தனை சோதனைகள், அந்த விசுவாசம் ஜெயிக்கும். அது முழு நிச்சயத்தை அடையும். உலகத்தை ஜெயிக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குங்க. என்னதான் இந்த உலகம் பண்ணி பார்க்கட்டும், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் அது ஜெயித்து அவன் கடைசியில் நலத்தை என்ன பண்ணாலும் இந்த உலகம் முடியாது, அதை ஜெயிக்க முடியாது கடைசியில். ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர் தான் செய்ய போகிறவர் இல்லைங்களா? இது நமக்கு பெரிய என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். ஓகே, இயேசு கிறிஸ்து எல்லாம் செய்வார், நம்ம சும்மா இருக்கிறது இல்லை. நம்மளும் கிருபையின் சாதனங்களை பயன்படுத்தி விசுவாசத்தில் வளர பார்க்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு நம்ம விசுவாசத்தில் வளர்கிறோமோ அந்த அளவுக்கு நிச்சயத்தில் வளருவோம். நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய நீதிமான ஆக்குதல் நிச்சயத்தை பொறுத்து இல்லை. நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா, விசுவாசம் இருந்தாலே போதும், அது சின்னதாக இருந்தாலே போதும், நீ ரட்சிக்கப்பட்டுருவேன். ஆனால் நம்ம பரிசுத்தமாக்குதல் தேவனிடத்தில் நாம் நெருங்கி போகிறது நம்முடைய நிச்சயத்தை பொறுத்து இருக்கிறது. அந்த நிச்சயம் வளரணும்னா விசுவாசம் வளரணும், கடவுளை பற்றிய அறிவு வளரணும், இயேசுவை நோக்கி நம்ம போகும்போது நம்ம வளரணும். ஆகவே சில நேரங்களில் விசுவாசம் பலப்படுறதுக்கு ஆண்டவர் சோதனைகளை அனுப்பலாம். அது எந்த அளவுக்கு பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு வளரும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு ஒரு சடங்காக ஏதோ உளர்றேன்ற பேரில் ஜபம் பண்ணாதீங்க. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் காணாத தேவன்கிட்ட நம்ம போகிறோம், அவர் விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணி இயேசுவோடைய பலியில் நம்ம நம்பிக்கையை வைத்து, தேவனே நான் உம்மிடத்தில் வர்றது அவருடைய நிமித்தம், அவருடைய கிருபாதார பணியின் நிமித்தம்னு விசுவாசத்தோடு தேவன்கிட்ட போகும்போது அவருடைய சமாதானத்தை நம்ம அனுபவிக்கிறோம். விசுவாசம் மற்றவங்களோட சுவிசேஷம் ஷேர் பண்ணும்போது வளருது, சாட்சி ஆண்டவருக்கு சேவை செய்யும் போது வளருது. ஏன் சில நேரங்களில் உபத்திரவங்களும் வரலாம். உங்களில் யாருக்காவது கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்களா? பாருங்க, ஆண்டவருடைய பேதுரு சொல்றார், ஒன்று பேதுரு 1:7, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்பட்டாலும் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலே துன்பப்படுகிறீர்கள். அவசியம்ன்றதால் அனுப்பியிருக்கிறார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பம். என்னத்துக்கு ஆண்டவரே இந்த துன்பம்? அழிந்து போகிற எல்லாம் அழிந்து போக போகுது, ஆனால் அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்பட்டும் அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அதனால தான் சில நேரங்களில் சோதனைகளையும் மூலமாகவும் நமக்கு ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த விசுவாசத்தை வளர்ந்து நிச்சயத்தை அடையணும். அதனால் நம்ம சோர்ந்து போக வேண்டியதில் ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணுவோம்.